இமயம் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் சொந்த வீடு. படுக்கையை விட்டு எழுந்த துளசியம்மாள் ஜன்னல் பக்கம் போய் வெளியே பார்த்தால் ஒரே இருட்டாக இருந்தது. பக்கத்து வீட்டில் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்த சத்தம் மட்டும் கேட்டது. திரும்பி வந்து கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு அறையை ஒரு முறை நோட்டம் விட்டால் அறையில் ஒரு சாமி படம் கூட இல்லை. ஷெல்ஃபில் சீலைகள் மட்டும் 7-8 மடித்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரு இரும்பு கட்டில், ஒரு போர்வை, ஒரு தலையணை, அவ்வளவு தான் அந்த அறையில். வேறு பொருள் இல்லை. அறையை கூட்டுவதற்கு விளக்கமார் கூட இல்லை. அறையையே வெறித்து பார்த்தவளுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்ன தோன்றியதோ எழுந்து வாசல் வரை வந்தாள். தெருவை பார்த்தாள். ஆள் நடமாட்டம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தொலைக்காட்சி ஓடுகிற சத்தம் மட்டுமே கேட்டது. சிறிது நேரம் தெருவையே பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்பி வந்து கட்டிலில் படுத்து கொண்டாள். கொஞ்ச நேரத்திற்கு மேல் அவளால் படுத்திருக்க முடியவில்லை. எதை எதையோ யோசித்து கொண்டிருந்தாள். சட்டென்று அவளுக்கு ஊருக்கு போய் வந்தால் என்ன என்ற எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்ததும் லேசாக உற்சாகம் வந்த மாதிரி ஊரை பற்றியும் வீட்டை பற்றியும் யோசித்தாள். மவன் வீட்டுக்கு போய் இட்லியும் தோசையும் தின்னதால் வீட்டு நினப்பு ஊர் நினப்பு இல்லாமல் போயிடுச்சா என்று ஊர்க்காரர்கள் கேட்பார்களே என்று நினைத்ததும் அவளுடைய முகத்தில் லேசாக மலர்ச்சி ஏற்பட்டது. ஊரில் இருந்தபோது மவனும் மருமவளும் தான் பேங்க்கில் பெரிய பெரிய வேலையில் இருக்காங்களே. அப்படி இருக்கையில் இங்கே நீ எதுக்கு ஒத்தையில் கஷ்டப்படுற? உன் மருமவன் உனக்கு மட்டும் தனியாக ஒல வச்சு வடிக்க போகிறா? போய் 4 ஊர் நாட்டை பார்த்துட்டு வா என்று ஊரில் கேட்காதவர்கள் இல்லை. அப்படி கேட்கும்போதெல்லாம் துளசி அம்மாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஊருக்கு வந்து 28 நாட்கள் ஆகிறது. இப்போது ஊருக்கு போனால் ஊர்க்காரர்கள் துருவி துருவி எப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்கள் என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு சிரிப்பாக இருந்தது. ஊருக்கு போய் தன்னுடைய மகனும் மருமகளும் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறார்கள், வீட்டில் என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், என்னென்ன விதமான சாப்பாடெல்லாம் சாப்பிடுகிறார்கள் என்பதையெல்லாம் நீட்டி முளக்கி சொல்ல வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. மகனை பற்றியும் மருமகளை பற்றியும் அவர்களுடைய பெருமைகளை பற்றியும் சொல்வதற்காகவே ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்தாள். மறுநொடியே மகனும் மருமகளும் ஊருக்கு போக விடமாட்டார்களே என்ற கவலையும் உண்டாயிற்று. நேரமாக நேரமாக ஊருக்கு போக வேண்டும் என்ற எண்ணமும் மகனை பற்றிய பெருமைகளை ஊரில் சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் கூடிக்கொண்டே இருந்தது. ஊருக்கு போகிறேன் என்று சொன்னாலே கோபப்படுவார்கள். அதோடு வயசான காலத்தில் அதுவும் சரியாக நடக்க முடியாத நிலையில் சரியாக கண்ணு தெரியாத காலத்தில் ஒத்தையில் தனியாக எதுக்கு இருக்கணும்? உங்களால் எங்களுக்கு என்ன தொந்தரவு? ஊருக்கு போகிறேங்கிற பேச்சை விட்டுட்டு வேற பேச்சை பேசுங்க என்று சொல்லி வாயை அடைத்து விடுவார்களே என்று கவலைப்பட்டால் என்ன சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முடியும் என்று யோசித்தால் ஒரு பேச்சுக்கு கேட்டு பார்க்கலாமா என்று யோசித்தால் எழுந்து வாசல் வரை வந்தால் முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை வந்தது. கேட்பதா வேண்டாமா என்ற குழப்பத்தால் திரும்பி வந்து முன்பு போலவே கட்டிலில் உட்கார்ந்து கொண்டால் ஊரார்களிடம் போய் மகனுடைய பெருமைகளையும் மருமகளுடைய பெருமையையும் சொல்லாமல் எப்படி இருப்பது என்ற எண்ணம் அரித்தெடுக்க ஆரம்பித்தது. அந்த அரிப்பு நிற்பது மாதிரி தெரியவில்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் போய்விட்டு வந்துவிடுகிறேன் என்று சொல்லி பார்க்கலாம் என்று நினைத்ததுமே புது தெம்பு பெற்றவள் மாதிரி எழுந்து மாடியை விட்டு கீழே வந்தாள். ஹாலில் நாற்காலியில் உட்கார்ந்து லதா புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். கௌதமும் கௌஷிகாவும் அறையில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தனர். ராமன் தன்னுடைய அறையில் கணினியில் டைப் செய்து கொண்டிருந்தான். ஹாலுக்கு வந்து ஒவ்வொரு அறையாக பார்த்த துளசியம்மாளை யாருமே பார்க்கவில்லை. என்ன பேசுவது, யாரிடம் பேசுவது என்று நினைத்தவாறு காரணமின்றி அடுப்படிக்கு வந்து தண்ணீர் குடித்தாள். திரும்பவும் ஹாலுக்கு வந்தால் ஓடிக்கொண்டிருந்த தொலைக்காட்சியை யாருமே பார்க்கவில்லை. அதனால் தொலைக்காட்சியை நிறுத்த சொல்லலாமா என்று யோசித்தாள். லதாவை பார்த்தால் பார்வையை அப்படி இப்படி கூட நகர்த்தாமல் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தால் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம், ராத்திரி சாப்பிடும்போது பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அரவம் காட்டாமல் மாடியிலிருந்து தன்னுடைய அறைக்கு போனால் துளசி அம்மாவால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. ஊருக்கு போக வேண்டும் என்ற ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே நேரத்தில் தன்னுடைய ஆசையை எப்படி சொல்வது என்றும் தெரியவில்லை. அறையை வெறுமனை பார்த்தால் ஊருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்ததிலிருந்து வீடு என்னவாயிற்றோ என்ற கவலையும் வந்துவிட்டது. ஒரு மாதத்திற்கு முன் லேசாக உடம்பு சரியில்லாமல் போய் படுத்த படுக்கையாகிவிட்டது. பார்க்க வந்த ராமனும் லதாவும் இனிமே இங்கே இருக்கவே கூடாது, நிலம் இருக்கிறதால தானே இங்கேயே இருக்கணுங்கிற, அது இல்லைனா இங்கே என்ன இருக்குது, நிலத்தையும் வீட்டையும் வித்துடலாம், உன்னை இனிமே தனியாக விடுறது நல்லதில்லை, செத்தா கூட தெரியாது என்று சொல்லி கட்டாயப்படுத்தி நிலத்தை விற்றார்கள். வீட்டையும் தோட்டத்தையும் விற்க முடியாது என்று துளசி அம்மாள் ஒரே பிடிவாதம் பிடித்ததால் அதை மட்டும் விற்கவில்லை. நிலத்தை விற்ற கையோடு ஊருக்கு வந்தது தான். அதன் பிறகு ஊருக்கு போகவில்லை. வீடு என்னவாகியிருக்கும்? தோட்டத்தில் இருந்த புளிய மரத்தின் பழத்தை எல்லாம் யாராவது அறுத்து கொண்டு போய் விடுவார்களே. தோட்டத்தை சுற்றி நின்று கொண்டிருந்த ஏழெட்டு வேப்ப மரங்களில் இருந்த பழத்தை எல்லாம் பிள்ளைகள் பொறுக்கி கொண்டு போய்விடுவார்களே என்று பல கவலைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருந்தன. இதையெல்லாம் சொன்னால் தன்னுடைய மகன் சிரிப்பானே என்ற கவலையும் வந்தது. தினமும் வீட்டில் யாரையாவது விளக்கு ஏற்ற சொல்லிவிட்டு வந்திருக்கலாம். ராமனும் லதாவும் படுத்திய அவசரத்தில் ஒழுங்காக எதையும் செய்யவில்லையே என்று தன்னையே நொந்து கொண்டால் அவளால் உட்கார்ந்திருக்க கூட முடியவில்லை. விஷயத்தை சொல்லி பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் மீண்டும் மாடி அறையை விட்டு கீழே வந்தாள். துளசி அம்மாள் அறைக்குள் வந்தது கூட தெரியாமல் ராமன் வேக வேகமாக கணினியில் டைப் செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் சத்தம் காட்டாமல் ராமனுடைய முகத்தை பார்த்தால் களைப்படைந்தது மாதிரி தெரிந்தது. இந்த நேரத்தில் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தாள். அப்போது எதேச்சியாக பார்த்த ராமன் என்னம்மா என்று கேட்டான். அதற்கு ஒன்றும் இல்லைப்பா, சும்மா வந்தேன், நீ வேலையை பாரு என்று சொன்னாள். சரி என்று சொல்லிவிட்டு கணினியில் மீண்டும் டைப் செய்ய ஆரம்பித்த ராமனுக்கு என்ன தோன்றியதோ டைப் செய்வதை நிறுத்திவிட்டு அம்மா என்று கூப்பிட்டான். வாசலில் நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்த துளசி அம்மாள் என்னப்பா, சும்மா தான் வந்தேன், நீ உன் வேலையை பாரு என்று சொன்னாள். அதை கேட்ட ராமன் எழுந்து வந்து உள்ளவம்மா, எதுக்கு வெளியே நிற்கிற என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அவனுடைய அறைக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் சொன்னதை கேட்காமல் ராமனுடைய நாற்காலிக்கு எதிரில் 2-3 அடி தூரத்தில் தரையில் உட்கார்ந்தாள். ராமனையே கூர்ந்து பார்த்தாள். பிறகு கணினியை பார்த்தாள். என்ன தோன்றியதோ, பொய்து நிற்கும் இந்த மிஷின்லேயே உட்காந்து வேலை பார்க்குறியே, கண்ணு கெட்டு போவாது? வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதிலே குந்திருக்கியே, செத்த படுத்தா என்ன என்று கேட்டதற்கு லேசாக சிரித்த ராமன் கணினியை நிறுத்தினான். கண்களை அழுத்தி தேய்த்துவிட்டு பொழப்பு அப்படி இருக்குது, என்ன செய்ய முடியும் என்று சொன்னான். பிறகு திடீரென்று ஞாபகத்திற்கு வந்தது மாதிரி மதியானம் சாப்பிட்டியா என்று கேட்டான். சாப்பிடாமல் என்னப்பா, சாயங்காலம் டீ காஃபி குடிச்சியா என்று கேட்டுவிட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்த லதா பக்கம் எட்டி பார்த்து சாயங்காலம் டீ காஃபி ஏதாச்சும் அம்மா சாப்பிட்டுச்சா என்று கேட்டான். லதா பதில் சொல்லவில்லை. அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை. ஆனால் துளசி அம்மாள் பொய்தோடவே சாப்பிட்டோம்பா என்று சொன்னாள். ஏம்மா ஒரு மாதிரியாக இருக்க, உடம்பு கடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை, எப்பையும் போல் நல்லா தான் இருக்கன் என்று சொன்ன துளசி அம்மாள் தயக்கத்துடன் இந்த வாரத்தில் ஒரு நாள் ஊருக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன், என்னப்பா சொல்கிற என்று கேட்டாள். பேசாமல் இருமா, ஊருக்கு இருந்துட்டு ஊரில் தான் ஒன்றும் இல்லையே. ஊடு என்னாச்சுன்னு தெரில, நான் இங்கே வந்த நாளாக விளக்கு ஏற்றாமல் ஊடு இருண்டு போய் கிடக்கும். அதுக்கு தான் நான் அன்னைக்கே அதையும் சேர்த்து வித்துடலாம்னு சொன்னேன். நீ கேட்கல, அந்த ரவா வீட்டுக்கா நீ ஊருக்கு போகணுமா, திரும்பியும் உடம்பு சரியில்லாமல் போனா நீ என்ன செய்வ? சாவறேன். என்னம்மா பேசுகிற நீ, அந்த ரவா வீட்டை நீ பார்த்து என்ன செய்ய போகிற? வீட்டை சுற்றி எப்பவும் போல பண்ணி தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லாதப்பா, அந்த ரவா வீட்டில் தான் உன்னையும் சேர்த்து உன்னோட அக்காளுவோ 3 பேரும் பிறந்தாளுவோ. நீ பிறந்து வளர்ந்த இடம் மட்ட ரகமாக பேசாத. நான் பிறந்ததுன்றதுக்காக பண்ணி குடிச்ச மாதிரி இருக்கிற அந்த வீட்டிலேயே சாவரம் மட்டும் இருக்க சொல்கிறியா? கூடுனாலும் குருவி காத்தான் பாரண்மனை. இன்றைக்கி நம்மளுக்கு பணம் காசு வந்துட்டாப்புல, அது ஊடு இல்லைன்னு ஆயிடாது. நீ அந்த வீட்டுக்கு வர வேணாம், உன் பிள்ளைகளும் வந்துட்டதுனால போக வேணாம். நான் மட்டும் போய் என்ன ஏதுன்னு ஒரு 8 பார்த்து வந்துடுறேன். முதல்ல போய் பார்த்துட்டு வரணும்ப, அப்புறம் அங்கேயே தங்குறேன்ப. இதுதான் உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. கடல் மாதிரி 2 மாடு வீடு கட்டி அதில் ஏசி போட்டுக்கிட்டு நான் படுத்து தூங்குவேன், நீ தனியாக மண்ணுத்தரையில் கிடப்பியா என்று வேகமாக ராமன் கேட்டான். அப்போது லதா உள்ளே பார்த்தாள். அவள் பார்த்ததை துளசி அம்மாள் மட்டும்தான் பார்த்தாள். மகனை சமாதானப்படுத்துவது மாதிரி இறங்கின குரலில் சொன்னாள். ராசா செத்தாலும் மண்ணில் தான் போடுவாங்க, கோமநாடை செத்தாலும் மண்ணில் தான் போடுவாங்க, யார் செத்தாலும் வாயில் மண்ணு தான் வியும். பொண்ணு பொருளாவியாக போகுது, தரையிலேயே காலுபடாமல் ஆகாயத்திலேயே பறந்தாலும் கடைசியாக எல்லாரும் ஒரு நாளைக்கு மண்ணுக்குள்ளே தான் தம்பி போகணும். சும்மா கிடக்கிற வீட்டை பார்த்து ஊரில் 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்க. நம்ம பொருள்னு ஊரில் அது ஒன்று தானே இருக்குது, அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரக்கூடாதா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு தான் வேலை போயலை, நான் போய் இது நிற்கும் சீக்கு பிடிச்ச கோழியாட்டம் குந்தன இடத்துல தானே குந்தி கிடக்கிறேன். 1-8 போயிட்டு வந்தால் என்ன, எல்லாத்துக்கும் மேலே கவர்மெண்ட்டில் கேஸ் அடுப்பு தரேன்னாங்க,
போன வருஷம் டிவி கொடுத்தானல்ல, அந்த மாதிரி ஊரில் அப்பப்போ தலையக்காட்டலனா மணியக்காரன் கேஸ் அடுப்பு எடுத்துக்கிட்டு போயிடுவான். பழைய காலம் மாதிரியா இப்போ இருக்குது? எப்போ எவன் ஏமாறுவான், புடுங்கி திங்கலாம்னு அலையிற காலமாலாம் இருக்குது.
ஓடுமா, ஓடு காடுன்னுக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஊடா.
என்னப்பா அப்படி பேசுகிற? நீ பிறந்து வாய்ந்த மண்ணுடா அது. அந்த வீட்டில் தான் நான் உங்கள் அப்பா கூட 46 வருஷம் இருந்தேன். அவர் செத்த இந்த 7 வருஷமாக தான் இந்த வீட்டில் இருந்தேன். இந்த 28 நாளாக தான் இங்கே இருக்கேன். உனக்கு இங்கே என்ன குறை சொல்லு. லதா எதனா சொன்னாளா?
அந்த பொண்ணை குறை சொன்னால் வாயை அவிய போயிடும். ஊரா வீட்டு பிள்ளைய பார்த்து பொழ பேச்சு பேசுகிறதா என்று சொன்னதுளு சியம்மாள் லதாவை பார்த்தாள். அதுவரை அறையை பார்த்து கொண்டிருந்த லதா சட்டென்று முகத்தை தொலைக்காட்சி பக்கம் திருப்பிக் கொண்டாள். அது தெரிந்ததும் துளசி அம்மாளுக்கு தான் பேசுவது அவளுக்கு பிடிக்கவில்லையோ என்ற சந்தேகம் வந்தது. அப்படிப்பட்ட பெண் இல்லையே என்ற எண்ணமும் வந்தது. லதாவை பற்றி யோசிக்க விடாமல் ராமன் அவளிடம் கேட்டான்.
அந்த வீட்டையும் ஒத்துப்பிட்டா தான் நீ ஊர் பேச்சு எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என் காலம் மட்டும் அப்படி செய்யாத. நான் போனதுக்கு பின்னாடி நீ உன் இஷ்டம் போல செஞ்சுக்க. ரெண்டு பேர் கூட நீட்டிப்படுக்க முடியாத அந்த ரவ வீட்டில் தான் நாத்துனார் 2 பேருக்கும் கொழுந்தனார் 3 பேருக்கும் கண்ணால் கட்டி வச்சேன். உன்னோட அக்காளுவோ 3 பேர் கண்ணாலமும் அந்த இடத்துல தான் நடந்துச்சு. உன்னோட ஒரு கண்ணால் மட்டும்தான் விருத்தாள மண்டபத்தில் நடந்துச்சு. நான் 4 பிள்ளை அந்த இடத்துல தான் பெற்றேன். அக்காளுவோ 3 பேரும் ஆளுக்கு 3-4 புள்ளிவோனும் அதில் தான் பெத்தாளுவ. ஒரு குறையும் கிடையாது. எல்லா புள்ளுவளும் ஒரு பொழுதும் இல்லாமல் மண்ணில் தரித்து நிலத்தில் நிற்குதுவோ. நல்ல காரியம்னு இல்லை. உங்கள் அப்பன் சாவோடு சேர்த்து 4 கெட்ட காரியத்தையும் அந்த வீட்டில் தான் தம்பி பார்த்தேன்.
அதெல்லாம் சரிம்மா, எல்லா காலத்துக்கும் அதையே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? உன் காலத்தையே பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளவு தான். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இப்போ காசி தான் உலகம்னு ஆகிப்போச்சு. உன் காலத்தில் ஒரு வள்ள சோளமோ உரகோ இருந்தால் போதும், ஒரு நாள் போது ஓடிடும். இப்போ அப்படியா? எம்மா வாங்கினாலும் பத்தலை. ஒரு புட்டியில் சோளம் வரவுன்னு எடுத்துக்கிட்டு போய் செட்டி கடையில் கொடுத்தா உப்பு மிளகா புளின்னு கொடுப்பான். இப்போ அப்படியா? சோளக்கதிர் கொடுத்து தானே நானே ஐஸ் மிட்டாயின்னு வாங்கி தின்னிருக்கேன். இப்போ தானியத்தை கடையில் கொடுத்தா எவன் வாங்கிட்டு பொருள் கொடுக்குறாங்கிற?
ஊடு முழுக்க மிஷினாக வாங்கிப்பட்டா எப்படிப்பா சம்பளம் பத்தும்? இன்றைக்கி இருக்கிற உலகம் உனக்கு புரியாது. கம்ப்யூட்டர் இல்லைனா இந்த பசங்களுக்கு பொழுது போகாது, ஏசி இல்லைனா தூக்கம் வராது என்று சொன்ன ராமன் ஹால் பக்கமாக எட்டி பார்த்து லதா தனி கொடு என்று சொன்னான். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை போட்டுவிட்டு போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு ஹாலில் போய் உட்கார்ந்து வெங்காயம் உரிக்க ஆரம்பித்தாள். லதாவின் முகம் எப்போதும் போல் இல்லாமல் இருப்பதாக துளசி அம்மாளுக்கு தோன்றியது. தலைவலியாக இருக்குமா, உடம்பு சரியில்லாமல் இருக்குமா என்று சந்தேகப்பட்டு லதாவின் பக்கம் திரும்பி உடம்புக்கு முடியலையா என்று கேட்டாள். லதா பதில் சொல்லாதது மட்டுமல்ல, துளசி அம்மாள் கேட்டதை கூட காதில் வாங்காத மாதிரி உட்கார்ந்திருந்தாள். தொலைக்காட்சியின் சத்தத்தில் கேட்டிருக்காது என்று நினைத்து கொண்டு ராமன் பக்கம் திரும்பி பார்த்தாள். அப்போது அவன் ஏதோ ஒரு காகிதத்தை எடுத்து படித்து கொண்டிருந்தான். அவன் படிப்பதை பார்த்ததும் நான் மேலே போகிறேன்ப்பா என்று சொன்னாள். இருமா, என்ன அவசரம் என்று சொன்னான். படித்து கொண்டிருந்த காகிதத்தை மேசை மீது வைத்தான். பிறகு மூக்கு கண்ணாடியை கலற்றி துடைத்தான். யோசிப்பவன் மாதிரி சிறிது நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். பிறகு தனிந்த குரலில், சின்ன வயசு பிள்ளைங்க மாதிரி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னுட்டு அலையாத. இனிமேல் அலைஞ்சு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? பிள்ளைகளை படிக்க வைக்க போறியா இல்லை கல்யாணம் கட்டி வைக்க போறியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாவு ஒன்று தான் பாக்கி, அது தானாக வரும். அதை தேடிக்கிட்டு ஏன் ஓடுறேங்கிற? மழையில் நனையக்கூடாது, வெயிலில் அலையக்கூடாது, காட்டில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே என்னை படிக்க வச்ச?
ஆமாம், எனக்கு சௌகரியம் வந்தால் அது உனக்கு வந்த மாதிரி தான். அதனால தான் வயசான காலத்தில் எங்கேயும் அலையாமல் படுத்துக்கட. அந்த ரவ ஓடு எப்படியாவது கடந்தால் போகுது.
முதல்ல ஒன்று கவனிச்சுக்கோ, என்னோட 1 மாத சம்பளத்தோட மதிப்பு கூட அந்த ஊடு இருக்காது.
நான் கிளவி, என்னைக்கு செத்தா என்ன? அது ஊடுப்பா, 10 செனம் வாய்ந்த ஊடு. பணமும் ஊடும் ஒன்றாவது தம்பி. கட்டுக்கட்டாக பணம் இருக்கலாம், அதை திங்க முடியுமா?
அப்படின்னா இது ஊடு இல்லையா? ஊடுனா எல்லாம் ஊடாயிடுமா? வீட்டில் இருக்கிற 4 சனமும் சண்டைக்காரங்க மாதிரி மூளை மூளைக்கு குந்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காமல் இருக்கிறது தான் ஊடா? 10 சனம் வந்து போகிற இடத்துக்கு பேர் தான் ஊடு. ஓடுனா சோளம் வரவு நெல் எள்ளு கொள்ளுன்னு 10 மூட்டை தானியமாவது கடக்க வேணாமா? சோறாக்கி திங்கிறதுக்கு மட்டும் 4 யானை இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஊடா? நம்ம வீட்டில் என்றைக்காச்சும் 1 மூட்டை தானியம் கூட இல்லாமல் இருந்திருக்கா? வண்ணா பரியாரி வழிப்போக்கின்னு யாராச்சும் 1 நாளாச்சும் சோறு வாங்காமல் இருந்திருக்கா? காலையில் 7-8 மணிக்கு பூட்டி போட்டுட்டு போய் விளக்கு வைக்கிற நேரத்துக்கு வந்து அவதி அவதைன்னு எதையோ ஆக்கி தின்னுபிட்டு தூங்க வேண்டியது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஓட வேண்டியது.
ஈ எறும்பு எலி பூனான்னு நொய்யாத ஊடு ஒரு ஊடா தம்பி. இங்கே இருக்கிற ஊடு ஒல்ல என்ன இருக்குது? நாலு தப்படிக்கு தப்படி காத்தாடி, ஊட்ட அடைச்சாப்பில் ஒரு டிவி பொட்டி, துணி துவைக்க மிஷினு, ஊடு கூட்ட ஒரு மிஷினு, எய்த படிக்க மிஷினு, தூங்குறதுக்கு குளிர்ந்த காற்றுக்கு மிஷினு, எல்லாத்துக்கும் மிஷினாக இருக்குது என்று துளசி அம்மாள் சொல்லி லேசாக சிரித்த போது, லதா திரும்பி அரைப்பக்கம் பார்த்தால் அவள் பார்த்த விதம் ஏதோ ஒரு மாதிரியாக இருப்பதாக தெரிந்ததும் சிரிப்பதை நிறுத்தினாள். திடீரென்று அவளுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. ராமனுடன் தான் பேசி கொண்டிருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லையா? படிக்கிற காலத்திலும் சரி, வேலைக்கு போன பிறகும் சரி, ராமன் அதிகமாக பேச மாட்டான். கல்யாணமான இந்த 10 வருஷத்தில் அவன் துளசி அம்மாளிடம் பேசிய வார்த்தைகளை எண்ணி விடலாம். இங்கு வந்து நிலையாக தங்கிய இந்த 28 நாட்களில் அதிசயமாக இன்று தான் கூடுதலாக பேசியிருக்கிறான். அது கூட அவளுக்கு பிடிக்கவில்லையா? ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டியா, டீ குடிச்சியா, ஜாக்கிரதையாக பூட்டிக்கிட்டு, ஃபோன் மணி அடித்தாலும் எடுக்காத, யார் வந்து கூப்பிட்டாலும் கதவை திறக்காத என்பது தான் அவன் தினமும் பேசுகிற வார்த்தைகள். அதற்கு மேல் அவனும் பேச மாட்டான், இவளும் பேச மாட்டாள். அப்படி இருக்கும் பொழுது லதா கோபப்படுவதற்கு விஷயமில்லையே என்று யோசித்தாள். அப்போது அவளுக்கு சட்டென்று தான் இங்கு இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லையோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. யார் மனசில் என்ன இருக்கோ என்று சொல்லி முனகிக்கொண்டே, முன்பு ஒரு நாள் மட்டும் ஊருக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தவள் பேச்சை மாற்றி ஊருக்கு போகிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று பார்க்க விரும்பி, ஊரு மட்டுமல்ல வீட்டுக்கு பின்னால் இருக்கிற புளிய மரத்து பழங்களையும் வேப்ப மரத்து பழங்களையும் யாராவது பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்கப்பா, அதனால் அதையெல்லாம் பொறுக்கி உரு சேர்த்துட்டு வரேன் என்று சொன்னால்,
புளியும் பழமும் வேப்பம் பழமும் தான் பெருசா, இல்லாதவங்க பறிச்சுக்கிட்டு போனால் போகிறாங்க, எட்டனா 1 ரூபாயெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு. 1 ரூபாயாக சேர்த்தாதான் தம்பி, 100 ரூபா வரும். உடுமா அந்த பேச்சை, ஃபேன் காற்று சூடாக இருந்தா ஏசி போட சொல்கிறேன், அந்த ரூமில் போய் படுத்துக்க என்று ராமன் சொன்னபோது அரைப்பக்கம் வந்தால் அதா பார்த்ததை துளசி அம்மாள் கவனித்தாள். மறுநொடியே, அதெல்லாம் வேண்டாப்பா என்று சொன்னால் மருமகளுடைய மனதை அறிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில், அந்த புள்ள தானே சிரமப்படுது, வேலைக்கும் போய்கிட்டு ரெண்டு பிள்ளைகளையும் வளர்க்குறதுனா சும்மாவா? அந்த புள்ள வீட்டிலருந்தும் ஒருத்தரும் வந்து ஒத்தாசை பண்ணுற மாதிரி தெரியலை, ஒண்டிக்கார புள்ள என்ன பண்ணும் என்று சொல்லிவிட்டு ரகசியமாக ஓரக்கண்ணால் லதாவை பார்த்தாள். லதா இந்த முறை திரும்பி பார்க்காதது மட்டுமல்ல, துளசி அம்மாளின் பேச்சை கேட்ட மாதிரியே காட்டிக்கொள்ளவில்லை. தனியாக ஆளில்லாத இடத்தில் உட்கார்ந்திருப்பது மாதிரி இருந்தது அவளுடைய தோற்றம். துளசி அம்மாள் ஆச்சரியமடைந்தாள். அந்த அளவுக்கு நெஞ்செழுத்தக்காரி என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாள். உடனே லேசாக கோபம் உண்டாயிற்று. ஊருக்கு எதுக்கு போகிறீங்க, பேசாமல் இருங்க என்று ஒரு வார்த்தையாவது லதா சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவள் வெங்காயம் உரிப்பதிலும் தொலைக்காட்சி பார்ப்பதிலும் தான் கவனமாக இருப்பதாக தெரிந்தது. இதே அவளுடைய அம்மாவாக இருந்தால் வாயை முடிக்கிட்டு இருப்பாளா என்று யோசித்த துளசி அம்மாளுக்கு முதன் முதலாக லதாவின் மீது கோபம் வந்தது. அவள் இப்படியே இருந்தால் ஊருக்கு போய்விடுவது தான் நல்லது என்று நினைத்தாள். அவசரப்பட்டு நிலத்தை விற்றுவிட்டோமோ என்ற சந்தேகம் வந்தது. சந்தேக கண்ணோடு லதாவை பார்த்தால் உரித்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள் லதா. அந்த நேரம் பார்த்து, சரிம்மா வேற ஒன்றும் இல்லையே என்று கேட்டான் ராமன். எனக்கு என்னப்பா இந்த வயசில் செய்தி இருக்க போது, ஊட்டை போய் ஒரு 8 பார்க்கணும், ஊடு என்னாச்சுன்னு தெரியல, ஆள் நடமாட்டம் இல்லைன்னா சுடுகாடு மாதிரி தான் கிடக்கும். அந்த பேச்சை விடு, ஊருக்கு தனியாக எப்படி போய் எப்படி வருவ? உட்காந்தே கிடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது, தனியாக ஆள் இல்லாத வீட்டில் எப்படி போய் தனிக்கு உட்காந்துருக்கிறது? உட்காந்து இருக்கிறதுல என்னம்மா கஷ்டம், வேலை செய்யாமல் எப்படி தம்பி உட்காந்தே இருக்கிறது? உட்காந்துக்கிட்டே சோறு தின்னா தின்ன சோறு எப்படி செரிமானம் ஆகும்? 70 வயசுக்கு மேலே உன்னால் என்னம்மா வேலை செய்ய முடியும்? ஏதோ என்னால் ஆனதை செய்கிறேன், இப்படி இருக்கிற பொருளை அப்படி தூக்கி போடாமல், அப்படி இருக்கிற பொருளை இப்படி தூக்கி போடாமல் எப்படி இருக்கிறது? சும்மா குந்தி கிடக்கிறது, பித்து பிடிச்சாப்புல இருக்குது. வீட்டில் இருக்க போர் அடித்தா அக்கம் பக்கத்தில் பேசிட்டுறேன். எந்த சனத்தை தெருவில் பார்க்க முடியுது, காலையிலே அங்கே எங்கேன்னு ஓடி போகுதுவோ. இருக்கிற 1-2 பேரும் கேட்டை போட்டுக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளாரையே டிவி பார்த்துக்கிட்டு கிடக்குதுவோ. ஆனால் அதை காட்டுக்கு வந்த மாதிரி வாவத்தை பேச ஆள் இல்லை, ஓர் மட்டும் பெருசாக இருந்தால் போதுமா? டவுனுன்னா அப்படித்தாமா இருக்கும், பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அட போப்பா, உனக்காவது ஒரு நேரம் விட்டால் ஒரு நேரம் 2 வார்த்தை பேச நேரம் இருக்குது, அதுவளுக்கு அது கூட இல்லை, காலையிலே போய் சாயங்காலம் தான் வருதுவோ, அப்புறம் டியூஷனுக்கு போய் ராத்திரி 8-9 மணிக்கு வருதுவோ, அப்புறம் எய்துவோ, அதுலேயும் ரவ நேரம் கிடச்சா இந்தா இந்த மிஷினுக்கு பின்னாடி வந்து குந்திக்குதுவோ. உன் புள்ளி விழா ஓடி ஆடி விளையாண்டு நான் கண்ணால் பார்க்கல.
இங்கெல்லாம் அப்படி தான், அதனால தான் நான் ஊருக்கு போகிறேன்.
தண்ணிக்கு போய் ரெண்டு பேத்துக்கிட்ட பேசலாம், வெளியே வாசலில் போய் ரெண்டு பேத்துக்கிட்ட பேசலாம், ஊடு கூட்ட வாச கூட்டன்னு என் பொய்து போயிடும். வாசலில் உட்காந்தா ஊர் சனங்களையே பார்த்து பேசப்படலாம். இங்கே இருந்தால் உன் மூஞ்சை நான் பார்க்கலாம், என் மூஞ்சை நீ பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது லதா எதையோ தேடுவது மாதிரி ராமனுக்கு பக்கத்தில் வந்து தேடினாள். அதை பார்த்ததும் துளசி அம்மாளுக்கு என்ன தோன்றியதோ சற்று அழுத்தமாகவே, நம்ம வீட்டுக்கு போனாதான் தம்பி எனக்கு நல்லா தூக்கம் வரும் என்று சொன்னாள். என்னம்மா சொல்கிற என்று ராமன் தான் அதிர்ச்சியோடு கேட்டான். பக்கத்தில் இருந்த லதா ஒரு வார்த்தை பேசாதது மட்டுமல்ல, துளசி அம்மாள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அதையும் இதையும் தூக்கி போட்டு விட்டு போய் நாற்காலில் உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பித்தாள். லதாவையே வெறித்து பார்த்த துளசி அம்மாளுக்கு லதாவனுடைய மௌனத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராமனுக்கும் லதாவுக்கும் கல்யாணம் முடிந்து சரியாக 10 வருஷம் முடிந்து விட்டது. இந்த 10 வருஷத்தில் லதாவுக்கும் துளசி அம்மாளுக்கும் சிறு சண்டையோ மனக்கசப்போ வந்ததில்லை. மகன் வீட்டுக்கு வந்தால் 1 நாள் 2 நாள் தான் தங்குவாள். இப்போது தான் 28 நாள் தங்கியிருக்கிறாள். எந்த சந்தர்ப்பத்திலும் வாய் தகராறு கூட வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்கிறாள் என்பதைத்தான் அவளுக்கு புரியவில்லை. கரையாத கல் மனசா, அடேயப்பா கரைக்கிறவங்க கரைச்சா கல்லும் கரையும்னு சொன்னதெல்லாம் பொய்யா என்று சொல்லி முனகினாள். ஒரு வார்த்தை கூட பேசாத பெண் போடுகிற சோத்தை எப்படி சாப்பிடுவது, இத்தனை நாட்களாக என்ன எண்ணத்தில் சோறு போட்டிருப்பாள் என்று யோசித்ததுமே உடனே ஊருக்கு போக வேண்டும் என்ற வெறி உண்டாயிற்று. என்னது தான் காரணம் என்று தெரியவில்லை. துளசி அம்மாளுக்கு அழ வேண்டும் போல இருந்தது. அப்போது தான் அவளுக்கு தோன்றியது, தன்னை தனியாக மாடியில் படுக்க வைத்த மாதிரி சாப்பிடுகிற தட்டையும் தனியாகத்தான் வைத்திருப்பாளோ என்று. மாடியில் ஒரே ஒரு சொம்பும் தமிழரும் தான் இருந்தது. அவற்றை இவளுக்கென்றே ஒதுக்கி வைத்து விட்டது மாதிரி இருந்தது. செல்லாத பொருளை மூளையில் போட்டு வைப்பது மாதிரி தன்னை மாடியில் தனியாக போட்டு விட்டாளா என்று நினைத்ததுமே, விடிஞ்சதுமே நான் ஊருக்கு போகிறேன் என்று சொன்னாள். முட்டாள்தனமாக பேசாமல் போய் படுமா என்று சொன்ன ராமன் வெளியே எட்டி பார்த்து, லதா அம்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு, அதை என்ன ஏதுன்னு கேளு என்று சொன்னான். அப்போது தான் லதா தொலைக்காட்சியின் ஒளியை அதிகமாக்கினாள். அவள் அவ்வாறு செய்ததை துளசி அம்மாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே எழுந்து மாடிக்கு ஓடிவிடலாம் போல இருந்தது. ராமனை வைத்து கண் வாங்காமல் பார்த்தாள். பிறகு லதாவை ஆராய்வது மாதிரி பார்த்தாள். அப்போதுதான் அவளுக்கு தோன்றியது, நிலையாக இங்கு தங்குவதென்று வந்த பிறகு லதா பேசிய மொத்த வார்த்தைகளையும் எண்ணிவிடலாம் என்று தோன்றியது. அவள் பேசிய வார்த்தைகளை யோசித்து பார்த்தாள். ஒரு நாள் கூட சாப்பிட வாங்க என்றோ சாப்பிடுங்கோ என்றோ சொன்னதில்லை. சாப்பிட்றீங்களா, டீ குடிக்கிறீங்களா என்று தான் கேட்டிருக்கிறாள். இந்த 28 நாட்களாக இந்த 2 வார்த்தைகளை தவிர வேறு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது தெரிந்ததும் துளசி அம்மாள் அதிர்ச்சியாகிவிட்டாள். அவள் பேசாதது மட்டுமல்ல, அவளுடைய பிள்ளைகளையும் பேசவிடவில்லை என்பது இப்போது தான் தெரிந்தது. கௌதமிடமும் கௌஷிகாவிடமும் இதுவரை அதிகம் பேசியதில்லை. அதற்கு காரணம் இவளாக பேசினால்தான் பேசுவார்கள், அவர்களாக வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். பேசினாலும் இவள் கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்வார்கள். ஒவ்வொரு விஷயமாக துளசி அம்மாளுக்கு இப்போது தான் புரிந்தது. விஷயங்கள் புரிந்ததும் உடம்பெல்லாம் பற்றி ஏறுவது மாதிரி இருந்தது. அழுகை வந்துவிடும் போல இருந்தது. என்னோடதுன்னு இந்த வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாது என்று நினைத்தாள். பிறகு ராமனை பார்த்தாள். அவன் மீண்டும் கணினியை போட்டு ஏதோ டைப் செய்ய ஆரம்பித்தான். மாடிக்கு போய்விடலாம் என்ற எண்ணத்தில் எழுந்த துளசி அம்மாள் வேகமாக, காலையில் நான் ஊருக்கு போகிறேன், உனக்கு செலவாக இருக்கல என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். அவளுக்கு பின்னாலேயே வந்த ராமன், உன்னால் எனக்கு என்னமா செலவு என்று கேட்டான். குந்த வச்சு சோறு போடுறல்ல அதான் செலவு, ஒரு ஆளுக்கு சோறு போடுறதுனா சும்மாவா? அதிகமாக பேசாத, திட்டி போடுவேன். ஊருக்கு போக வேறு காரணம் இருந்தால் சொல், இப்போவே அனுப்பிவிடுறேன்.
சோறு ஆக்குற இடத்துக்கு பக்கத்திலே வெளியே வாசலில் போயிட்டு வந்து என்னால் சோறு திங்க முடியல. ராமன் சிறிது நேரம் வரை பேசாமல் நின்றான். பிறகு ஒரு நிதானத்திற்கு வந்தவன் மாதிரி ரொம்பவும் அடங்கின குரலில், சரிம்மா காலையிலே பஸ் ஏற்றி விடுறேன் என்று சொன்னான். அப்போது வெளியே வந்தாள் லதா. அவளை பார்த்ததும் துளசி அம்மாளுக்கு என்ன தோன்றியதோ ராமனுடைய கையை எடுத்து தன் தலைமேல் வைத்து கொண்டு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுப்பா என்று சொன்னாள். லேசாக சிரித்து கொண்டே, உனக்கு என்ன பைத்தியம்மா பிடிச்சிருக்கு, இத்தனை வருஷமாக இல்லாமல் என்னம்மா புதுசாக செய்கிற என்று கேட்டான். அப்போது தலைகால் புரியாத கோபத்தில் சத்தமாக, எனக்கு சத்தியம் பண்ணுறியா இல்லையா என்று கேட்டாள். துளசி அம்மாளின் குரலையும் முகத்தையும் பார்த்த ராமன் ஒன்றும் புரியாமல், சரிம்மா சத்தியம், விஷயத்தை சொல்லு என்று கேட்டான். நான் உசுரோடு இருக்கிற மட்டும் என்னோடய வீட்டில் தான் இருப்பேன், நான் செத்தா என்னோட பணத்தை என்னோட வீட்ல வச்சு தான் எடுக்கணும் என்று சொன்ன துளசி அம்மாள் மடமடவென்று மாடிப்படியில் ஏறினாள். அவள் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுதே, வெளியில் எதுக்கு நிற்கிறீங்க, உள்ளே வாங்க என்று சொல்லி லதா கேட்டை சாத்தினாள்.
இமயம் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் சொந்த வீடு.